One of my most vivid memories.
புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு உதவிக்காரனாக ஆசாரியத்து கூட்டத்தில் பங்கேற்கும் ஆசாரியத்தை பெற தேவகுமார்களாக நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்ற ஆரம்ப பாடலை பாடியுத்தம் என்னுடைய உயிர் பிடிப்பான நினைவுகளை ஒன்று. இன்றிரவு மாநாட்டு மையத்திலும் உலகம் முழுவதிலும் ஒன்று கூடியிருக்கிற அனைவருக்கும் அந்த விசேஷித்த பாடலின் ஆவியை திரும்ப கூறி ஆசாரி உத்தவத்தை பெற்று தேவகுமாரர்களாகி நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய அழைப்புகளை கருத்தில் கொள்வோமாக. நமது பொறுப்புடையகளை நாம் பரிதிபலிப்போமாக. நமது கடமைகளை நாம் தீர்மானிப்பாக. நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமாக. நமது வயதில் உள்ள நமது கலாச்சாரங்களிலும் அல்லது நாடுகளிலும் நாம் வேறுபட்டாய் இருக்கலாம். நமது ஆசாரிய உத்தவத்தின் அழைப்புகளில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் ஸ்தானத்தினால் ஆலிவர் கௌட்ரிக்கு, ஜோசப் ஸ்மித்துக்கு மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆரோனிய ஆசாரிய உத்தவம் ஒரு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானது. அதை போன்ற பேதுரு, ஏகோபு, ஏவனால், ஜோசப்புக்கும் ஆலிவுக்கும் மறுஸ்தாபிக்கப்பட்ட மெல்கேசத்து ஆசிரியத்துவம் ஒரு மேன்மையான நிலைவு. நாம் தரித்திருக்கிற ஆசாரி உத்தவத்தோடு வருகிற அழைப்புகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் கவனமாக எடுத்துக்கொள்வோமாக. என்னுடைய உதவிக்காரர் குழுமத்தினர் கரியாதிரியாக நான் அழைக்கப்பட்ட போது பெரிய ஒரு பொறுப்பை நான் உணர்ந்தேன். அந்த அழைப்பில் எப்படி செய்வதென எனக்கு சிறப்பாய் தேர்ந்ததை நான் செய்வியிருப்பதால் அவர்களை நான் மிக கவனமாக வைத்தேன். என்னுடைய வேலையில் நான் பெருமையடைந்தேன். நான் வகித்த எல்லா ஸ்தானங்களில் என்னுடைய திறமை முழுவதிலும் என்னால் செய்ய முடிந்ததை செய்வது எனது இலக்கியிருந்தது. ஆரோனிய ஆசீர்வாதத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இளம் ஆண்களும் அவருடைய பரிசுத்தமான நியமிக்கப்பட்ட அழைப்பின் ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதில் கொடுக்கப்பட்ட அப்படியே அந்த அழைப்பை நிறைவேற்ற சந்தர்ப்பார்கள் கொடுக்கப்படுகிறது என நான் நம்புகிறேன். எங்கள் ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு மைல் தூரத்தில் வாழ்ந்த வந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு திருவிருந்து எடுத்து போக ஆயத்தம் என்னை கேட்கப்பட்டது. ஒரு உதவிக்காரனாக அத்தகைய சந்தர்ப்பத்தை நான் பெற்றேன். அந்த விசேஷத்த ஞாயிற்று காலையில் சகோதரர் ரைட் வீட்டு கதவை தான் தட்டிய போது உள்ள வா என்று அவருடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். அவருடைய தாழ்மையான வீட்டுக்குள் மட்டும் நான் பிரவேசிக்கவில்லை, கர்த்தரின் ஆவி நிறைந்திருந்த ஒரு அறைக்குள் நான் பிரவேசித்தேன். சகோதரர் ரைட்டுக்கு பக்கத்தில் நான் நின்று அப்பத்தின் ஒரு துண்டை அவருடைய உதடுகளில் கவனமாக வைத்தேன். பின்னர் அவரோ தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் மகனே என அவர் சொன்னார். திருவிருந்தின் பரிசுத்த அடையாளங்களுக்காக நான் தரித்திருந்த ஆசீர்வித்தவர்களுக்கு ஒரு பாராட்டுதலின் தேவன் ஆசீர்வதித்தார். கிளாக்ஸ்டன், யூட்டா மற்றும் மர்மன் புத்தகத்தின் மூன்று சாட்சிகள் ஒருவரான மார்ட்டின் ஹாரிஸின் கல்லறைகளுக்கு நாங்கள் போய் வந்து அந்த முக்கிய நினைவுகளை எங்கள் தொகுதியிலுள்ள எந்த உதவிக்காரரும் ஆசிரியர்களும் அல்லது ஆசாரியர்களும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவருடைய கல்லறை குறிக்க உயர்ந்த கிராண்ட் காணப்பட்டு மூன்று சாட்சிகளில் அதிலிருந்து அந்த உருவ செல்லும் வார்த்தைகளை குழும் தலைவர் ஒருவர் வாசித்த போது அந்த பரிசுத்த பதிவுப்புகளின் மீது அங்கே காணப்பட்ட சத்தியங்களும் எங்களுக்கு ஒரு அன்பு வளர்ந்தது. அந்த ஆண்டுகளின் போது மேசியாவின் குமரர்களாகவும் எங்கள் நோக்கமாயிருந்து அவர்களை பற்றி சொல்லப்பட்டவை. அவர்கள் மிகுந்த வியோகிகளாகவும் தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தவர்களையும் இருந்தன் மித்தம் அவர்கள் சத்தியத்தின் ஞானத்தில் பலம் படுத்தினர். இது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாக ஜெபித்து உபசாரித்தார்கள். ஆகவே அவர்கள் தீர்க்கதரிசின் ஆவியும் வெளிப்படுத்தலின் ஆவியும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் போதித்த போது தேவனுடைய வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பேசினார்கள். விவரிக்கப்பட்டிருக்கிற வீரமும் நீதியும் உள்ள மோசாவின் குமாரர்களைப் போலவும் ஒரு அதிகத்தின் இலக்கை விட ஒரு இளமையாக வேறெதையும் என்னால் சிந்திக்க முடியவில்லை. என்னுடைய 18வது பிறந்தநாள் நெருங்கி கொண்டிருந்த இரண்டாம் உலகப் போரில் இளம் வல்லபர்கள் வலிபர்களாக தேவையாயிருந்ததால் கட்டாயம் கடமையாக இராணுவ சேவைக்கு நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது மெல்கசித்திக் ஆசீர்வாதத்தை பெற நான் சிபாரிக்கப்பட்டேன். ஆனால் முதலில் ஒரு சேரக்கணக்காக எனது பிணிய தலைவரான பால்சி சைல் நான் தொலைபேசியில் அழைக்க வேண்டும். அவர் பரிசுத்த வேதங்களை நேசித்து அவற்றை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அவைகளை மற்றவர்கள் எல்லோரும் அதை போன்று நேசித்து நன்றாக புரிந்து கொண்டு வேண்டும் என்பது அவரது எண்ணம். என்னுடைய நண்பர்கள் சில மூலமாக விவரங்களை நேரங்களை பற்றி கேள்விப்பட்டதில் என்னுடைய வேத அறிவை குறித்து நேரத்தில் சோதிக்கப்பட நான் விரும்பினேன். ஆகவே அவரை நான் அழைத்த போது அவருடைய திருவிருந்த கூட்டத்திற்கு முன்பு ஒரு மணி நேரம் சந்திக்க வரப்போகிற நேற்றுக்கு நீங்கள் சந்திக்க நான் ஆலோசனையாக சொன்னேன். ஒரு சாதக மனுஷன் வேதங்களை ஆராய்வதற்கு அவர் சொல்லி குறிப்பிட்ட எனது தனிப்பட்ட வேதங்களை எடுத்து வரும்படி அவர் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டிற்கு நான் வந்து சேர்ந்த போது நான் அன்புடன் வரவேற்கப்பட்டு பின்னர் நேர்காணல் ஆரம்பம் பண்ணும்போது தலைவர் செயல் கேட்டார், சகோதரர் மான்சன், நீங்கள் ஆறான ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்போதாவது தூதர்கள் பணிவிடை செய்திருக்கிறார்களா? இல்லை என்று நான் பதிலளித்தேன். அவற்றிற்கு எனக்கு உரிமை உண்டு என எனக்கு தெரியும் என அவர் கேட்டார். எனக்கு தெரியாது என மீண்டும் நான் பதிலளித்தேன். சகோதரர் மான்சன், கோட்பாடு உடன்படிக்கைகளும் 11வது பக்கத்திலிருந்து உங்கள் ஞாபகத்திலிருந்து சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். நான் ஆரம்பித்தேன், என் சக ஊழியக்காரர்களாகிய உங்கள் மேல் மேசாவின் நாமத்தில் தேவ தூதர்கள் பணியுடையின் திருக்கோள்களை கொண்டிருக்கிற ஆரோனி ஆசீர்வாதத்தை அருள்கிறேன். நிறுத்துங்கள், தலைவர் சைல் அறிவுறுத்தினார். பின்னர் ஒரு அமைதியான அன்பான குரல் அவர் ஆலோசனை அளித்தார். சகோதரர் மான்சன், ஆரோனி ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்கள் தூதர்களின் பணிவிடைக்கு நீங்கள் உரிமைப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். அந்நாளில் அந்த அறையில் ஒரு தூதன் இருந்ததை போன்றது. அந்த நேர்காணலை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆரோனியா மற்றும் மெல்கேசி ஆசீர்வாதத்தின் பொறுப்புகளை கடுமைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒன்றாக படித்த போதுள்ள அந்த பக்தியான சந்தர்ப்பத்தில் நான் பரிசுத்த ஆவியை உணர்ந்தேன். நான் ஒரு மூப்பராக நியமிக்கப்பட்டு கடற்படையின் கடமைக்கு நான் புறப்பட்ட நாளில் என்னுடைய அங்கத்தினர் ஒருவர் என்னுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை வழியே ரயில் நிலையத்திற்கு வந்தனர். ரயில் புறப்படுவதற்கு முன் ஊழியக்காரர் கையோடு என்ற ஒரு சிறிய புத்தகத்தை என் கையில் அவர் வைத்தார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நான் ஊழியத்திற்கு போகவில்லை. ஏனினும் எடுத்துப்போ, அது உனக்கு உதவியா இருக்கலாம் என அவர் பதிலளித்தார். நான் அப்படியே செய்தேன். என்னுடைய ஆடைகள் நன்றாக இருக்கவும் கசங்கமால் இருக்கவும் என்னுடைய கடல் பைக்கு அடியில் வைக்க எனக்கு ஒரு முக்கோண அட்டை தேவையிருந்ததை ஊழியக்கார் கையோடு எனக்கு தேவையானது. 12 வாரங்களுக்கு அது எனது கடல் பைக்கு நன்றாக உதியது. எங்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறை முந்தைய இரவில் எங்கள் நினைவுகள் விட்டு வீட்டு பக்கம் திரும்பியது. கூடாரங்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் ஒரு மர்மன் பயனிலிருந்து என் நண்பன் லீலாண்ட் அடுத்த அறையில் வேதனையால் முக ஆரம்பித்து பின் அந்த அமைதி குலைந்தது. அந்த வழியின் காரணத்தை நான் கேட்டபோது உண்மையில் சுகவீனமாக அவன் உணர்ந்ததாக சொன்னான். அடுத்தளத்தின் மருத்துவ பணிக்கு போக அவன் விருப்பமில்லை. ஏனில் அப்படி செய்தால் அடுத்த நாள் அவன் வீட்டிற்கு போவதை அது தடுக்கும் என அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிந்ததால் ஆசீர்வித்து ஆசீர்வாதம் ஒன்றை கொடுக்குமாறு அவன் என்னை கேட்டான். நான் இதற்கு முன் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததில்லை. நான் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றதில்லை. ஆசீர்வாதம் கொடுக்கிறப்பதை நான் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை. உதவிக்காக நான் அமைதியாக ஜெபித்த போது என்னுடைய கடல் பையின் அடியில் வைத்திருந்த ஊழியக்காரர் கையோடு என் நினைவுக்கு வந்தது. விரைவில் பையன் நான் காலி செய்து புத்தகத்தை எடுத்து இரு வழிகளில் பார்த்தேன். ஒரு வியாதிஸ்தரை எப்படி ஒருவர் ஆசீர்வதிக்கும் என்பதை நான் படித்தேன். ஆறும் மற்ற கடல் சிப்பதிகள் பார்த்து கொண்டிருந்த போது நான் ஆசீர்வாதத்தை நடத்தினேன். எல்லாவற்றின் திரும்பம் என் பையுக்குள் போடுவதற்கு முன்பே லீலான் மேரில் ஒரு குழந்தையைப் போல் தூங்கினான். அடுத்த நாள் காலை நலனமாக உணர்ந்து அவன் எழுந்தான். ஆசீர்வாதத்தின் வல்லமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து நன்றிக்கு அளவே இல்லை. என்னால் கணக்கிட முடியாத அளவுக்கு தேவையில் இருக்கும் பெருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க அதிக சந்தர்ப்பங்களை வருகிற ஆண்டு கொண்டு வந்தது. இந்த பரிசுத்த வார்த்தை எனக்கு தேவன் பொறுப்பளித்ததற்கு என்ற ஆழமான நன்றி உணர்வு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காணப்பட்டது. ஆசீர்வாதத்தை நான் வணங்குகிறேன். மீண்டும் மீண்டும் அதன் வல்லமை நான் காண்கிறேன். அதன் பலத்தை நான் பார்த்திருக்கிறேன். அது உருவாகிய அற்புதங்களை நான் வியப்பு பட்டிருக்கின்றேன். சகோதரே, மனித குலத்தின் மேல் அருளப்பட்ட மிக விலை மதிப்பற்ற வரங்களை ஒன்று நாம் ஒவ்வொருவரும் மீதும் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆசீர்வாதத்தை நாம் கனம் பண்ணும் போது எல்லா நேரங்களிலும் தகுதியுள்ளவர்களாக நமது வாழ்க்கையை நாம் வாழும் போது நாம் மூலமாக ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதங்களை பொலியும் கொட்டுப்பாடு உடன்படிக்கையில் பாகம் 121 வசனம் 45 காணப்படுகிறது. வார்த்தைகளை எனக்கு பிடிக்கும், தகுதியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என அந்த நமக்கு கூறுகிறது. சகல மனுஷர்களிடத்திலும் விசுவாசத்தின் விட்டாரிடத்திலும் உன்னுடைய உள்ளங்கள் தயாலும் நிறைந்திருக்கட்டும். உனது சிந்தனைகளை நிறந்தாத நன்மை சிங்காரிக்கட்டும். பின்னர் உனது தன் நம்பிக்கை தேவனின் பிரச்சனையில் பலம்படும். ஆசர உத்தவத்தின் கொட்டுப்பாடு வானத்திலிருந்து பனிமலை போல் உனது ஆத்மாவின் மீது பொழியும். தேவனின் ஆசர உத்தவை தரித்திருப்பவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அவருடைய அழைப்புக்கு நாம் பதில் அளித்தோம். அவருடைய பணியில் நம்பியிருக்கிறோம். அவரை பற்றி அறிந்து கொள்வோமாக. அவருடைய காலடிகளை நாம் பின்பற்றுவோமாக. அவருடைய கொள்கைகளை நாம் வாழ்வோமாக. அப்படி செய்தால் செய்ய வேண்டும் என அவர் அழைக்கிறார். எந்த சேவைக்கும் நாம் ஆயத்தமாக இருப்போம். இது அவருடைய பணி. இது அவருடைய சபை. அவர் நாம் சோதனைப்பதாகவும் மகமேகின் ராஜாவாகவும் தேவகுமாரனாக இருக்கிற அவர் ஜீவிக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த சாட்சியாக பகிர்கிறேன். ஆமேன்.